ஓடா ப்ளீஸ். தமிழ்நாடு சட்டப்பேரவையின் உறுப்பினர் மேதகு கே எம் முகமத் அபுபக்கர் அவர்களை வரவேற்கிறோம். கௌரவ ராவ் ஹக்கீம்.
Honorable Deputy Chairman of Committees, I am pleased to follow the Honorable Sumedha Jayasena, former Minister, on this important debate pertaining to some very necessary legislation in the times of economic revival of this country after a long-drawn war. It is important for us to ensure that this country's investment potential is properly supported by certain legislative changes which will enable better foreign direct investment to take place in our country. I believe the particular bill relating to land restrictions and alienation amendment bill is a welcome feature in order to encourage further investment by foreigners in land as well as buildings in our country. Particularly in the apartment ownership law, there had been restrictions for purchase of apartments below the level of the fourth level, and that had been an impediment to many property developers to sell their apartments to foreigners. Although we had the restriction limited to only those flats below the fourth level, now with this amendment we are removing that. Together with that, we are also introducing another feature which is also very timely, with a variety of different projects coming up all over Colombo and various other parts of the country, to enable companies that are listed in the stock exchange, irrespective of the foreign shareholding in that company, to lift the land restrictions regarding purchase of land in this country. I think these are two important features of the proposed legislation which are welcome, and we considered it at length in cabinet and have now sought to pass it through this August assembly with a debate. Now, while talking about this, Mr. Deputy Chairman of Committees, may I also be permitted to talk about the urban regeneration program that is taking place in Colombo particularly, which is a very welcome thing. We have a variety of underserved settlements in Colombo and various other urban cities. And Colombo, as a matter of fact, consists of more than 150 such underserved settlements, which we call as shanties, or sometimes in Sinhala we call it Koriyava, and various other derogatory terms are used for these underserved settlements. And this is a common feature all over the world. Many parts of the world, in urban cities, we find such settlements which are not having the necessary services that are available to other urban dwellers. So this feature of Colombo City is now fast changing with our urban regeneration program. And I, being a minister who had been in charge of the Urban Development Authority during the 100 days program of this government, I'm quite aware of the immense investment that had been made to make the life comfortable for those people who are being moved out of these underserved settlements into some comfortable flats with certain amenities which raise their living standards. But unfortunately, the vertical living is not something that these people are used to. They are used to living in houses which are fixed onto the ground. So when they asked to climb and go up several floors to a, through a lift and live, there are a variety of different problems that arise. So along with that, the Urban Development Authority has now realized that they have to change the concept and particularly make sure that these people are acclimatized to vertical living, and several societal issues have also cropped up, even issues pertaining to drug use and also destroying various amenities in the facilities that are provided have also been noticed. So it has also become a law and order problem, all of which have been now taken note of, and the Urban Development Authority is addressing them. Now I am, with your indulgence, Mr. Deputy Chairman of Committees, would like to bring to your notice an issue that concerns the people of the Slave Island area. Mr. Deputy Chairman of Committees, the Slave Island, which is also very close to the commercial part of Colombo City, which has several commercial establishments, which has several municipal wards like Vakanda, Suduella, and such important areas are replete with such underserved settlements. And one such settlement, which has now come into the attention of the Urban Development Authority, is the Stewart Street Vakanda Housing Scheme. Now, this particular Stewart Street Vakanda Housing Scheme was built by the late Minister of Housing in the United Front government in 1971. So Mr. Peter Kenneman, when he represented Colombo as an August member of this house, a minister who had been several years, who had even been, who had come through the municipal council politics to national politics, who had been one of the towering figures of Communist Party politics in this country, leading left party leader, he was good enough to build these flats. And there was a particular condition on which the householders were given these flats. They were only told that these houses are built, these flats are built temporarily to house them. They would subsequently transfer them to an adjoining area where they would be provided the Vitanage Mavata flats. The Vitanage Mavata flats was to be provided to these people who are now, for almost 50 years now, have been living in flats that have been built temporarily. And now, the UDA has come to realize these flats are so dilapidated that they can collapse anytime. Because of that, recently, the Urban Development Authority has taken steps to relocate them to Henamulla. Now, there is a serious issue arising out of this. I would like to digress from here to speak in Tamil so that this will be going into the record or the Hansard, so these people. Yes, Ravi. Yeah. Yes, yes.
I was only informed that yes. There were Vauxhall Street, there were certain area that was for bare relocation that is permitted because Henamulla is in my electorate and I will not permit anybody to come there in no way because we have enough of people who are peasants living there. So I was only told it was for the bare resettlement, and I would appreciate you looking into that because otherwise there may be a general feeling that all of Vakanda will be brought in there, not a single will be permitted.
Thank you very much, Honorable Minister Ravi Karnanayake. So Honorable Ravi Karnanayake, being a former finance minister and also a leading member of the United National Party in Colombo, is unfortunate that he is not there in cabinet now. Since this matter came up in cabinet, Mr. Karnanayake, I took up the fight with my colleague, Honorable Champikaranavaka and Honorable Sajit Premadasa. And the Honorable Prime Minister too supported me when I told him that this issue of relocating them should not be done as a permanent measure to Henamulla. Now, I know you are kindly the Colombo North organizer. Certainly, without your knowledge, these people should not be shifted. and they are being shifted out of the Colombo Central constituency to another constituency. So the ethnic composition of the constituency also changes. So the urban resettlement programs, urban regeneration program of the Urban Development Authority, though is a very laudable issue, a very welcome issue, it is unfortunate sometimes the livelihood issues of the unfortunate shanty dwellers or flat dwellers who are being forced to leave. It is, for all purposes, this is an involuntary resettlement. Now, there is a principle of the United Nations which has been enunciated as international law, accepted international practice in relocating people. Honorable Mujibur Rahman is here, who representing Colombo Central in a way, is a member of parliament. He is aware of this issue. Yes.
Yeah. Can I? We had a several discussion with these householders,
yes.
And we also said we are not going to put them for the Colombo North permanently.
Yes.
I am also against that one.
No,
we want to give houses in the Colombo Central.
Yes.
But only thing is, unfortunately, but their living condition and the even in the apartment is a very bad condition.
Definitely.
So only thing is, because of that only, even we also agreed temporarily only where they are going to the Henamulla, Kolannava temporarily.
Definitely.
But they have to come back to the Colombo Central.
I understand. Yeah. Now, Tamil Valanga Patradanda. Now, thank you very much for saying this. Gaurava Mujibur Rahman avargal elupirikkunna pirachinai unmayileye anmayile amaicharavai patram samarpikkapatta podu adile ivargalai tatkaligamaga Henamullaikku Henamullayile kattapattirukkira nagara abhivruthi adhigara sabaikku sondamana maadi veedugalukku idamaatruvadhaaga sollapatta podilum kooda அந்த அமைச்சரவை பத்திரத்தை இன்னும் ஒரு இடத்திலே அதற்கு மாற்றமான ஒரு கருத்து வெளிப்பட்டிருந்த காரணத்தினால் நான் அந்த அமைச்சரவை கூட்டத்தின் போது என்னுடைய சக அமைச்சர்கள் சஜித் பிரேமதாஸ்
ஹொனரபிள் ஹிஷான் விதானகே டு த சேர்
ගෞරවනීය මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි මට සමාවෙන්න ඕනේ මට මේ කාලය මදි නම් අපේ අලිසාහිර් මන්ත්‍රීතුමා කතා කරීමට තියෙන වෙලාවත් මට මම වෙනුවෙන් මෙන් කර දෙන මෙන් කරුණාවෙන් ඉල්ලා සිටිනවා ගෞරව මුජිබුර් රහමාන් අවර්ලේ நீங்க இந்த விஷயம் சம்பந்தமாக உங்கள் நிலைப்பாடு சரி மிக பழுதடைந்த நிலையிலே இருக்கின்ற அந்த மாடி கட்டட தொகுதி அகற்றப்பட வேண்டும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது அது அகற்றப்பட வேண்டும் என்பதும் அது மிக அபாயகரமான நிலையில் இருக்கிறது என்பதையும் நாங்கள் எல்லோரும் அறிவோம் இருந்தாலும் கூட கௌரவ வீடமைப்பு அமைச்சர் சஜித் பிரேமதாஸ் அவர்களும் கௌரவ சம்பிகரணவக்க நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற அடிப்படையிலும் இருவருமாக இணக்கப்பாட்டின் அடிப்படையில் ஒரு அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்திருந்தார்கள் அந்த அமைச்சரவை பத்திரத்திலே இந்த மாடித்தொகுதியிலே வாழுகிற இந்த அப்பாவி வீட்டு உரிமையாளர்களுக்கு இதில் ஏறத்தாழ 114 குடும்பங்கள் நிரந்தரமாக இருக்கிறார்கள் இன்னும் 36 பேர் சட்டபூர்வம் இல்லாமல் மேலதிகமாக வீடுகளை அமைத்து கொண்டு இருக்கிறார்கள் எனவே இந்த 114 பேரும் இந்த 36 பேரும் சேர்ந்ததாக கிட்டத்தட்ட 140 குடும்பங்களுக்கு இந்த 36 பேருக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்பதும் சற்று கேள்விக்குரிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது அதற்கான தீர்வும் கொடுக்கப்பட வேண்டும் அதே நேரம் என்னால் அவர்கள் நீண்ட காலமாக அந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாக்குரிமை பெற்றிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் இவர்களை கொண்டு போய் கொழும்பு நகரின் இன்னும் ஒரு மூலைக்கு கொண்டு போகிற போது இவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை வருகிறது அவருடைய குழந்தைகளுடைய பாடசாலை செல்லுகிற விஷயங்களிலே பிரச்சனைகள் எழுகிறது இது சம்பந்தமாக அந்த குடியிருப்பாளர்களோடு நாங்கள் கதைத்த போது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் உங்களுடைய நண்பர் அர்ஷத் நிசாம்தீன் அவரும் இங்கு பார்வையாளர் கலையில் இருக்கிறார் அவர் இன்று கேட்டுக்கொண்டபடியினால்தான் இந்த பிரச்சனையை நான் எழுப்புகிறேன் இந்த அடிப்படையிலே இந்த பிரதேசத்தில் இருக்கிற குடியிருப்பாளர்களை இன்னொரு பிரதேசத்துக்கு நிச்சயமாக அபாயகரமான நிலையில் இருக்கிற இந்த கட்டிடம் அகற்றப்படுவதற்கான எந்த எதிர்ப்பையும் நாங்கள் தெரிவிக்கவில்லை ஆனாலும் இவர்களுக்கு இந்த இடத்திலேயே மீண்டும் மாடி கட்டிடங்களை அமைத்து கொடுத்து அவர்களை குடியமர்த்த வேண்டும் என நடக்கிற காரணம் காரியம் என்னவென்றால்
அவன் இருந்தார், ஜிஎம் இருந்தார், அவர்களோடு நடந்த பேச்சுவார்த்தையில் கூட அவர்கள் கொடுத்த வாக்குறுதி என்னென்றால் மீண்டும் அவர்களே இந்த விடத்திலே குடியமர்த்து என்று கொடுத்த வாக்குறுதியோடு தான் நாங்கள் எல்லாருக்கும் இதுக்கு அக்ரி ஆகினிருந்தது.
அது சரி, நீங்கள் சொல்கிறது சரி, ஆனால் இருக்கிற பிரச்சனை என்றால் நேஷனல் ஹவுசிங் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அதனுடைய முக்கியஸ்தர்கள் சொல்கிற விஷயம் குடியிருப்பாளருக்கு உங்களுக்கு ஒரு 80 மாடி வீடெல்லாம் கட்டித்தர முடியும், மச்ச மக்களுக்கு எங்களுக்கு இங்கே இடம் தெரியலாது, நீங்கள் அங்கே தான் இருக்கணும் என்ற கதை இப்போ அவங்களுக்கு சொல்லப்படுது. ஏன்னா இதனால் குடியிருப்பாளர் குழம்பி போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு இடத்திலே அவர்கள் இந்த இடத்திலிருந்து அகல வேண்டும் என்பதிலே எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. ஆனால் நாங்கள் இன்னொரு முறையை மாற்றப்படக்கூடாது. ஏன்னா பீட்டர் கண்ணம்மன் எங்களை தற்காலிகமாக இங்கு வருவதாக சொல்லிவிட்டு எங்களுக்கு தர வேண்டிய அதை விதானகே ஃப்ளாட்ஸில் தர வேண்டிய இடத்தை நிரந்தரமாக தர வேண்டிய இடத்துல அந்த நேரம் மின்னடைஞ்சி ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் தங்களுடைய ஆதரவாளர்களை வேறு ஆக்களை கொண்டது குடியமர்த்தினார்கள் விதானகை ஃப்ளாட்ஸில். இந்த ஃப்ளாட்ஸில் இருக்க வேண்டிய ஆக்களுக்கு தற்காலிகமாக இருங்க, உங்களுக்கு விதானகை ஃப்ளாட்ஸை கட்டித்தாரம் என்று சொல்லி போட்டு அந்த நல்ல மாடி வீட்டு தொகுதியில் தங்களை வேறு ஆதரவாளர்களையும் அந்த காலத்து ஐக்கிய தேசிய கட்சி அமைப்பாளர்களோ அமைச்சர்களோ ஜனாதிபதி பிரேமதாச காலத்தில் நடந்த விஷயம் இருந்தாலும் அதை பற்றி நாங்கள் இப்பொழுது குறை கூறவில்லை. என்னை பொறுத்த மட்டிலே இவர்களுக்கு இந்த இடத்திலே மீண்டும் இந்த தொடர்மாடி கட்டிடங்களை கட்டி கொடுக்கின்ற விவகாரத்திலே நான் அமைச்சரவை கூட்டத்தின் போது கேள்வி கேட்டபோது அதற்கு சரியான பதிலை அமைச்சர் சஜித் பிரேமதாசவோ அமைச்சர் சம்பிக்க ரணவக்கோ தரவில்லை. எனவே நானும் அதிருப்தி அடைந்திருந்தேன். நான் பிரதமரிடத்திலும் முறையிட்டேன், அது பிரதமரும் இந்த மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ரவி கருணாநாயக்கம் அவர்கள் எழுத்தார்கள், நீங்கள் இது சம்பந்தமாக உங்களுடைய எனவே உங்களுடைய கவனத்துக்கும் இந்த சபையின் ஊடாக இந்த அமைச்சர்களின் கவனத்துக்கும் நான் கொண்டு வருவது இந்த விவகாரத்திலே இந்த இடத்திலே மீண்டும் அந்த தொடர் மாடி வீடுகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதற்காக ஒரு 2 வருடங்கள் இந்த கட்டி முடியும் வரை அவர்கள் ஏனமுல்லைக்கு போகலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பது சொல்ல என்றால் இது பல இடங்களில் நடந்தது. ஏன்னா இப்போ இந்த 80 வீடு தான் கட்டலாம் வேறு இடம் இல்லைன்னு சொல்லி மாற்றம் இல்லை, 80 பேருக்கும் சில வேலை புறவு சொல்லுவாங்க. இதை இது கொஞ்சம் தீஸ் லேண்ட்ஸ் ஆர் கொமர்ஷியலி வேல்யூபிள் லேண்ட்ஸ், ஸோ சப்சிக்வெண்ட்லி சம் இன்வெஸ்டர் மைட் கம் அண்ட் கன்வின்ஸ் தீஸ் பீப்புள் நோ வீ கேன் பில்ட் சம் லக்ஸூரியஸ் ஃப்ளாட்ஸ் ஹியர், ஸோ லெட் தீஸ் பீப்புள் ரிமைன் தியர் ஸோ த ஃபார் பர்பஸஸ் ஆஃப் ஏர்னிங் மோர் மணி ஃபார் த அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி பிகாஸ் தி அர்பன் ரீஜெனரேஷன் ப்ரோக்ராம் ஹேஸ் பீன் டன் இன் வேரியஸ் டிஃபரண்ட் வித் வேரியஸ் டிஃபரண்ட் பிஸ்னஸ் பிளான்ஸ். சம் ஹேவ் பீன் செட்டில்ட் இன் த வெரி ஏரியா இட் செல்ஃப், தே ஹேவ் பீன் டெம்பரரி மூவ்ட் அண்ட் கிவன் ரெண்டட் ப்ரொவிசஸ் இன் சம் ஏரியாஸ் லைக் த ஃபார்மர் டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஹீ ஃபோர்சிபிளி புல்டோஸ்ட் சம் ஆஃப் தோஸ் ஹவுசஸ் அண்ட் சேஸ்ட் ஆல் த பீப்புள் அவுட். ஹானரபிள் முஜிபுர் ரஹ்மான், மை செல்ஃப், ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஹிம்செல் தென் ஹி வாஸ் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், ஹானரபிள் வாசுதேவ நானேக்கர், ஆல் ஆஃப் அஸ் வென்ட் ஃபார் த ப்ரொடெஸ்ட். யூ சி ஹவு தி ஃபார்மர் டிஃபென்ஸ் செக்ரட்டரி மூவ் தோஸ் பீப்புள் அவுட் அண்ட் தென் செட் அப் சம் அக்கமடேஷன் ஃபார் ஆர்ம் ஃபோர்ஸஸ் பர்சனல் இன் த ஏரியா. ஸோ பி தட் அஸ் இட் மீ, மை க்வெஸ்சன் ஹியர் இஸ் தட் தேர் இஸ் ஆல்சோ அனதர் alternative proposal which I made in cabinet. The employees trust fund has a property adjacent to the same flats which are to be demolished. That is the Stewart's, the George Stewart's and Company premises which is adjacent to that, which has now become a massive car park. About it must be about 4 to 5 acres of land. Now that has become a massive car park next to the very same Stewart's street flats. Though that car park, if some arrangement could be made with the employees trust fund, if the urban development authority can come to some agreement with them and speak to the central bank and come to an arrangement to use the entire parcel of land and build a commercially valuable complex as well as an alternate regeneration flat for these unfortunate flood dwellers who had to suffer for almost 50 years in such a dilapidated condition. That is my humble request through you, honorable presiding member, to both ministers of housing and the minister for megapolis development under whom the urban development authority comes. And therefore this issue should be taken into consideration. I have urged this in cabinet. I asked the cabinet to make note of my objection in the minutes of the cabinet meeting when they passed that cabinet paper, because I have my serious reservations that finally these poor flat dwellers would be consigned to consigned permanently Henamulla, and then their livelihoods will be affected, their children and their schooling will be affected, variety of other economic difficulty will befall them, and therefore this issue has to be considered in earnest. And I urge, because since we are now passing a legislation to promote investment by foreigners in commercial apartments through the amendment that we are proposing, that's a very, very welcome feature. While we encourage foreign direct investment in our commercially developed apartment complexes, while such legislation is enabling that, we should not forget our poor shanty dwellers and poor underserved settlement householders who are deprived by government programs. And this can affect them. Because subsequently, there can be a change of mind. Though with very good intentions, the Honorable Mujibur Rahman and various others have intervened, several assurances have been given, but those assurances will be forgotten the moment a very lucrative commercial offer is made for this parcel of land, which has obviously been situated in a very, very commercially valuable area. And therefore, we have these fears, and therefore I thought these concerns of these flat dwellers will be brought to the attention of the honorable ministers and the government through this debate. Yes, and I must also mention here, the Honorable Deputy Chairman of Committee mentioned that we have an honorable member of the Tamil Nadu National Assembly here, Brother Abu Bakr, who has come as our guest, and he is in the Speaker's Gallery. We wish him and his party, the All India Muslim League, for having come here as our guest, and thank you very much for such a gesture. Thank you.
Milangata Gamini Lokuge Mantrituma Butubada Vinadi Nameka Kalyaktin.
Kada Kale?
Vinadi Namiaktian Obutuma.
Karaka Sabha Patumani, me Karna Filibando Kataka Nakota, Matapratan Kataka Rapu Aki Mamatuma. Kudai dam gewal bela innu tu bi gana kata kara. Eka na pe kisi prastya nenut me panata gana api tu prastya ti. Thamunna ansel ada me panata eng adahas karan ne. Siete si yak badugat tek. Kallan nikam badu natua ga idmelet gan. Ekat prastya. Alut ajwe kinte. Meh ada, na tamu nasional diri manawat deh. Eh diri manawat deh ni meh anjwe gajah itu ro deng, wisal, niwasa sangkiran hadalah genian na beru hirvelain. Abah meh ke bayan kame kene meh panata apa setiana? Meh panata apa setiana ma, dedas dahai januari palwein dadakwa. Itu korang dedah dah Januari, falam ini dah indah badu kebelah gatta enta apa uye badu riban karnu. Eka guna pahedili kiri makne. Me andu hemat isse me keran ne. Ratat ekak kila tawe ekak karnu. Hari ite falat sabah mati warin ite wagi. Usah ite giham khale dikkerine. Tamun nasel ukum ekatuela. Mati warna kotta asa tikaran noni kela, tu nendeke chande tu. Eh ini ni, ogolangga batkare, ogolot eva de makaran ni ay. Oh, ogolot eva de makaran. Ogolu eka kiwa mahajane apeligatta, mahajane ogolangga batkara, demmo katkaran ni. Demme gajami turante, geobu badua pahudin nai me panatengan latiin. Idaa widesh ko idang ganna kote, siapa siapa yang badati? Enam me panat ada in dalam gaya nampuluan. Ayat me panat gaya nanti ni, dedah dah se januari parlimen dah in dalam. එතකොට මොකද වෙන්නේ? තමන්ගේ ගජ මිතුරු ගෙවපු සල්ලි ටික ආපහු දෙනවා නෙමෙයිද? මං ඉඩම් ඇමැතිතුමා ඉන්නවා නම් අහනවා පැහැදිලි කරන්න කියලා. මේ පනතෙන් එන එක අනුවේ සල්ලි ආපහු දෙනවද නැද්ද කියලා. වක්‍රේ මෙතරේ සල්ලි සෙන්ට්‍රල් බැංකෝ මං කොල්ල කෑවාගේ. මෙරටේ අයකරපු බදු මුදල් ආපහු දෙන වැඩපිළිවෙලක එක අංගයක් හැටියට මේක ඉදිරිපත් කරලා තියෙනවා. ඔය තමුන්නාස කියපු ෆ්ලට් වල ඉන්න මිනිසුන්ට කිසිම සහනයක් මේ පනතේ නැහැ. අලුතෙන් ෆ්ලට් හදන්න මේ පනතේ නැහැ. අලුතෙන් සුළු සන්ටිස් නිර්මාණය කරන මේ පනතේ නැහැ. මේ පනතේ තියෙන එකයි මේ රටේ විදේශිකයන්ට මිලේට ගැනීමට තියෙන 100% බද්ධහෝසි කිරීම. ඒක අද ඉඳලා නෙමෙයි, 2016 ජනවාරි පළවෙනිදා ඉඳලා. එතකොට 2016 ජනවාරි පළවෙනිදා ඉඳලා මේක බලංගු කරාම මේ ගෙවපු බදු ආපහු දෙන්නේ නැද්ද? අපි අමතුමාගේ ප්‍රකාශයක් බලාපොරොත්තු වෙනවා. මේක බැක්ඩේට් කරනකොට ඒ විදේශිකෝ ගෙවපු බදු ආපහු ගෙවනවද නැද්ද කියලා. එක විදාවේ වැදගත් ප්‍රශ්නය. තමුන්නාසලා කැබිනට් එකේ හිටියා නම් මේක අහන්න තිබුණා. ආයෝජකයාද මේ රටේ ඉන්නේ? මේ රටේ තියෙන බංකොලොත් භාවයට අපිට පෙන්වන්න යන ආයෝජක මේ රටේ ඉන්න හදනවා කියලා. එක බොරුවක්. අද මේ රටේ තියෙන ආර්ථිකය කඩා වැටලා තියෙන විදිහට විධායකයයි පාර්ලිමේන්තුවේ තියෙන කෝලහල දැක්කහම විදේශික පස්සෝ නෙවෙයි, විදේශකයන්ට අපි විරුද්ධ නැහැ, අපි විදේශිකයන්ට විරුද්ධ නැහැ. ඒ මිනිස්සු කවුරක් එන්නේ නැහැ මේ තත්වයට. අද ස්ටොක් මාට් එක දිහා බැලුවම තමුන්නාන්සට අවබෝධ වෙනවා විදේශිකයෝ එනවද නැද්ද කියලා. හැමදාම විදේශිකයෝ තමන්ගේ සල්ලි අරගෙන ආපහු යනවා. අලුත් ආයෝජක එන්නේ
නැහැ.
ඔව්, අද සංචාරක ව්‍යාපාරය කඩා වැටලා සංචාරකයෝ එන්නේ නැහැ. අද දකුණේ නගෙනහිරේ දෙකේම හොටල් වල සංචාරකයෝ නැහැ. පවත්වගෙන යන්න බෑ, පඩිගෙවන්න බෑ. මේ තත්ත්වයට පත් වෙලා තියෙනවා. පත් වෙලා ඉන්නක මම බලනවා රජය තමන්ගේ ගජ මිතුරන්ට උදව්වක් කරන්න යම් කිසි ක්‍රමයක් තියෙනවද කියලා. මේ පනත ඒකයි. මට කනගාටු තමුන්නාසේ කැබිනට් අමතිවරයෙක් කැටියට මේ පනතන ගැන නෙමෙයි කතා කරේ. මේ රටේ තමුන්නාසේගේ ඡන්දදායක හොඳයි. අපි කවුරුත් අපි ඡන්දදායකවන්ට ආදරෙයි. අපි ඡන්දදායකව වෙනුවෙන් කරන්න ඕන කටයුතු කරනවා. නුත් අද මේ පනත ගැන කතා කරේ එක නෙමෙයි. මේ පනතේ වක්‍රව හංගලා තියෙන කෙලියට දැම්මේ නැහැ. මේ පනත ඉතාම භයානක පනතක්. මේ පනත තුලින් බලාපොරොත්තු වෙන 2016 ඉඳලා මේ රටේ 100%ක් බදු ගෙවලා මේ රටේ ඉඩම් ගත්ත විදේශිකයන්ගේ ඒ ගෙවපු මුදල ආපහු දෙන්න කියලායි මම කියන්නේ. මම අමතුමා හිටියා නම් අහනවා ඒක පැහැදිලි කරන්න කියලා අපිට. තමුන්නාසට යුතුකම තුන කැබිනට් එකේ දිහන්න මේක 16ට බැක්ඩේට් කරනකොට මොකද්ද අර්ථය කියලා. 2016ට බැක්ඩේට් කරනකොට මොකද්ද මේකේ අර්ථය කියලා. පනත් ගේන්නේ නැහැ, බදු පනත් බැක්ඩේට් කළා. එහෙනම් බදු ගෙවපු ආපහු ගෙවන්න වෙනවා. ඉතින් මේක ඒවත් තමයි තමුන්නාසලා මේ ඉඩම් ප්‍රශ්නේ ගැන කතා කරනකොට මේ රටේ අහිංසක ඉඩම් හිමිය කොච්චර ඉන්නවද? රජයෙන් ඉඩම් දීපු අය විවිධ ස්කීම් වලින් ඉඳ අද මේ මිනිහෙකුට තමන්ගේ ඉඩමක් තමන්ගේ දරුවෙකුට මාරු කරා ගන්න අවුරුදු ගාණක් රස්තියාදු වෙනවා. දරුවෙකුට අවශ්‍ය මුදලකට උගසත් තියා ගන්න හරියට නැති බොරුව පුලියල ඔක්කොම කරන්නේ. අන්න ඒවට බලත් ගෙනල්ලා ඒ මිනිසුන්ට සාහනය. මේ රටේ දස්ස ගණක් ඉන්නවා විවිධ ක්‍රමයට රජයේ ඉඩම් පදිංචිකාරයන්ට දීපු ඉඩම් පර්චස් 7, 8, 9, 10. ඒ අය විවිධ දුෂ්කරතාවලට පත් වෙලා තියෙනවා. එයන්ට තමන්ගේ ඉඩමක් හදිස්සියකට බැංකුවට තියලා ගන්න ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලය හැනත් ඉඩම් අත්‍යවශ්‍ය මාස ගණන් රස්තියාදු වෙන්න ඕන එකට අනුමැතියක් ගන්න. ඒකට සරල ක්‍රමයක් හරි ගස්සන්න. එයන්ට මුදල් ගන්න පුළුවන් සරල ක්‍රමයක්, නිවාස අධිකාරියෙන් ණයක් ගන්න පුළුවන්, බැංකුවකින් ණයක් ගන්න පුළුවන් සරල ක්‍රමයක් හරි ගස්සන්න කියලා අපි ඉල්ලනවා. එහෙම නැත්නම් මේ විදේශිකයින්ට තමන්ගේ ගජ මිතුරන්ට ලාභ ගන්න, ගජ මිතුරන්ට තමන් ගෙවපු සල්ලි ආපහු ගන්න මේ වගේ හංගපු අනපනත් ගෙනෙන්න එපයි කියලා අපි තමුන්නාසලට කියනවා. මේකේ විශාලම පරමාර්ථය තමයි පෞගිය 2016 ඉඳලා මේ රටේ 100%ක් බදු ගෙවලා ඉඩකඩම් ගත්ත විදේශිකයන්ට බදු මුදල ආපහු ලබා දීමේ කූට උපක්‍රමයක් කියන එකයි මම කියන්නේ. හැමදාම මේ ආණ්ඩුව කරේ එහෙමයි. මැතිවරණ ක්‍රමයට කරා වගේම අනිකුත් හැම කටයුත්තකටම කරා වගේම පෙන්නනවා එක පින්තූරයක් අනිත් පැත්තෙන් තව දෙයක් කරන. අද තමුන්නාන්සේලා ගතවුණු සමාගම් පටන් ගත්ත එපාර්ට්මන්ට් ඔක්කොම හිර වෙලා ඉන්නවා. අද අවසන් කරන්න බැරි බෑන්ක්‍රොප් වෙන තත්ත්වයට ගිහිලා තියෙනවා. එහෙනම් තමුන්නාන්සේලා පොඩි උදව්වක් කරන්න යනවා ඒගොල්ලන්ට. ඒ උදව්ව කරන්න යන්නේ මේ රටේ බදුගත් සල්ලි ආපහු ගෙවීමේ. ඒකට තමයි අපි විරුද්ධ. තමුන්නාන්සේලා මේ අනපනත් ගෙනලා කරන්නේ මොකද්ද?
නිලධාරීන් මොකද මම ඇමතුමා නැති හින්දා කියන්නේ මේ විදේශිකයන් ඉඩම් ගන්නා විට පැවති 100% බද්ද ඉවත් කරන ලද්දේ 2013/1 දින සිට ඉඩම් සන්තකේ පැවරීමේ සීමා කිරීම පනත මගින්. නමුත් 2016/1 දින සිට ඉවත් කරගත ඇත්තේ මේ 15%ක ඉඩම් බදුදීම මත පැවති බද්ද තමයි මේ කරලා
තියෙන්නේ.
මෙය 2016 අයවැය යෝජනාවක් වෙලා තිබෙනවා. ඒකයි ප්‍රශ්නේ. ඒ අනුව 2016/1 දින සිට මෙම 15%ක් ඉඩම් බදුදීමේ බද්ද අය කරගෙන නැත කියන එක කියලා තියෙනවා. ඒගොල්ලෝ අය කරන්නේ නැහැ ඔක.
අය කරලා තියෙනවා නම් මේ 50 ගෙවන්න
වෙනවානේ කියලා දිනු.
ඇමතුමා අය කරලා තියෙනවා නම් ගෙවන්න වෙනවානේ මේකේ. ඔව්.
මේ ඇක්ට් එක පාස් කරලා නැහැනේ ඒකයි ප්‍රශ්නේ.
මම නම් පිළිගන්නේ නැහැ ඒක. මීට වඩා ගැඹුරු අර්ථයක් මේකේ තියෙනවා. ඒක අපි තමුන්නසට තේරුම් කරලා දෙන්නම් මේ. එහෙම නැත්තම් මේ අද 2018 දී මේක ගේන්න ඕනේ නැහනේ. මේ පරතට මොකටද බැක්ඩේට් කරන්නේ නේ? නෑ මේ තමුන්නසල කරලා තියෙන එක දැන් මම පැහැදිලි කරන්නේ. තමුන්නසල කරලා තියෙන දේ මම පැහැදිලි කරන්නේ. එහෙමනම් ඒ ආයවැලේකෙන් පස්ස සාමාන්‍ය සිරිත කොහමද? ආයවැලේකෙනක් ගිහලා යම්කිසි යෝජනාවක් ගෙනාවා නම් ඊට පස්සේ පාර්ලිමේන්තුවට ඒක රෙක්ටිෆයි කරනවා. ඒකනේ තමුන්නාසේ ජ්‍යෙෂ්ඨ අමතිවරයෙක් හැටියට ආයවැල ගණනාවකට ගිහිලා තිනවා. වාහන වලට බද්ද වැඩි කරා නම් ඊළඟ සුමානේ පාර්ලිමේන්තුවට ගැසට් කරලා විවාදයක් කරලා ඒක අනුමත කරනවා. ආයවැලේකෙනකින් ගේන හැම දෙයක්ම මේ අවුරුද්දේදී දැන් අපේ රවි කරුණානායක මැතිතුමා ආයවැලේකෙනෙන් ගෙනාවා මන්දිර බද්ද. එතුමා ගෙනල්ලා ඒක අනුමත කරේ නැහැ ක්ලැප්සලා ගියා. අද ගේන්නේ නැහැ නේද? අද ගේන්නේ නැහැ නේ. ඉස්කාගාර වල දැම්ම මිලියන 200ක බද්ද. ඒක ගෙනාවේ නැහැ. අද ගේන්නේ නැහැ නේද? ඒකත් එහෙනම් අද ගේන්න පුළුවන්. මන්දිර බද්ද අද ගේන්න පුළුවන්.
ගරුමන්තුමා කලයේ අවසානයි.
ඔව්. මන්දිර බද්ද ගේන්න පුළුවන්. මේ වගේ ඕන තරම් තමුන්නාසේ ජේෂ්ඨ අමතිවරයෙක් හැටියට මම කනගාටු වෙනවා. මේ පිළිබඳව මේ කියපු කතාව පිළිබඳව මේක වක්‍රෙන් රජය අය කරගත්ත බදු ගෙවන්න ගෙන උපන්තක් කියන එක මම තමුන්නාසට කියන්නේ. බොහොම ස්තුතියි.
ස්තුතියි. මේ ළඟට ගරු හර්ෂණ රාජකරුණ මන්ත්‍රීතුමා.
බොහොමත් ස්තුතියි මූලාසනාරූඪ ගරු මන්ත්‍රීතුමනි. අපේ වැදගත් කතාවන් කීපයක්ම අසා සිටියා. නමුත් නිවැරදි කිරීම වගේක් මේ අවස්ථාවේ සිදු කරන්න ඕනේ. දැන් විපක්ෂයෙන් කතා කරන්නේ අපිට සුන්දර ලෝකයක් 2015 ජනවාරි 8 වෙනිදා අපිට බාර දුන්නා වගේ, ස්විට්සර්ලන්තයක් අපිට බාර දුන්නා වගේ. නමුත් අපිට මතක් කරලා දෙන්න ඕනේ මේ රට අපි බාර ගන්නකොට ණය සහ පොලිය ගෙවා ගන්න අපේ රටේ ආදායම මදි වෙච්ච කඩා වැටිච්ච ආර්ථිකයක් තමයි අපිට බාර දුන්නේ. විශේෂයෙන්ම අපේ ගරු මන්ත්‍රීතුමා කිව්වා ආකාරයට සංචාරකීන් ඉන්නේ නැහැ කියලා මේ බොරු මතයක් මම ඉතා පැහැදිලිව වගකීමෙන් කියනවා. සංචාරක අමාත්‍යංශයේ අධීක්ෂණ මන්ත්‍රීවරයා හැටියට පෞගිය මාස 6 ඇතුළත 15%ක් මේ රටේ සංචාරකීන් වැඩි වුණා ගිය අවුරුද්දට වඩා. ඒ විතරක් නෙමෙයි ගිය මාසේ 18%කින් සංචාරකීන් පෞගිය අවුරුද්දේ ජූනි මාසේ සංචාරකීන්ට වඩා වැඩිවීමක් වෙලා තියෙනවා. ඉතා වගකීපෙන් මම කියන්නේ මේ නොමග යවන්න සුදුසු නෑ. මේ වගේ අමූලික බොරු ගොතලා. ඒ විතරක් නෙමෙයි මුලාසනාරූඪ ගරු මන්ත්‍රීතුමනි, සංචාරක ශේෂ්ත්‍රය දිහා බලනකොට දැවැන්ත වර්ධනයක්.
පියල් නිශාන්ත මන්තුමා,
අපේ ගරු මන්ත්‍රීතුමනි, දැන් මෙතුමා මං හිතන්නේ මේ සංචාරක අමාත්‍යාංශයේ අධීක්ෂණ මන්ත්‍රීවරයා වුණාට අපි විශේෂයෙන් මේ සංචාර කලාපය තුළ ජීවත් වෙන අය අපි පැහැදිලිවම දන්නවා අද සංචාරක ව්‍යාපාරේ කඩා වැටිලා ඔලුගඩි සංඛ්‍යාවෙන් සංචාරක ව්‍යාපාරය මේ කරන්න බෑ. ඒක නිසා අද කඩාද
පොයින්ට් ඔෆ් ඕඩරේ මේකේ පොයින්ට් ඔෆ් ඕඩරයක් නෑ. මේක නිකන් අර දේශපාලන වේදිකාවල කියන කතා උයි ඇත්ත යථාර්ථය මේ තර්කානුකූල කියන කතාවේ වෙනසයි මෙතන තියෙන්නේ. ඕක හොඳයි මේ ගමේ ගිහිල්ලා වෙරළ ඉඳන් කියවන්න. හරිද? එතකොට පොඩි ආතල්යක් ගන්න පුළුවන් වේවි මෙතුමට. ඒ වුණාට ඒ ඒ ඒ ආතල්යක් ගන්න ඔබතුමා මේ වෙරළ ඉඳගෙන, හරිද, පොඩි බීච් බොයිලර් 10ක් විතර එකතු කරගෙන ඔය ආතල්යක් ගන්න ඕනේ ඕනනම් වෙන දෙයක්වත් අරගෙන. හැබැයි ඇත්ත කතා කරනවා නම් මෙතනදී ඉතා පැහැදිලිවම මම කියන්න ඕනේ, මේක වගකීමෙන් කියන්නේ මේ අමාත්‍යංශයේ අපිට ඇවිල්ලා තියෙනවා මේ අමාත්‍යංශයෙන් මේ රටට එන සංචාරකින් ප්‍රමාණය. මේ එන සංචාරකින් ප්‍රමාණය පෞගේ මාස 6ට විතරක් වැඩි වෙලා තියෙනවා 15.3%. ප්‍රිසයිස්ලි. එතකොට පෞගිය මාසෙ විතරක් වැඩි වෙලා තියෙනවා ගිය අවුරුද්දේ ජූනි මාසෙට වඩා 18%. එතකොට මේ වේදිකාවල කියන සුන්දර මේ කතා නෙමෙයි, මේකයි ඇත්ත යථාර්ථය. සංචාරකීන් ප්‍රමාණය වැඩි වෙලා තියෙනවා. නමුත් මම පිළිගන්නවා මීටත් වඩා සංචාරකීන් වැඩි කරගන්න අවශ්‍යයි. එතකොට සංචාරකීන් වැඩි කරන්න අවශ්‍ය මේ ප්‍රවර්ධන වැඩ කටයුතු පිළිබඳව අපි වැඩි අවධානයක් යොමු කරලා ඒ කෙරෙහි අවධානය යොමු කරලා මේ රටේ ආර්ථිකයේ ප්‍රධානතම අංගය බවට සංචාරක ව්‍යාපාරය පත් කරගන්න ඕනේ. ඒකට අපි ඔක්කොමලා එකතු වෙලා ඒක ඒ සඳහා වැඩි කරමු. මේ වෙනකොට මේ රටේ ආර්ථිකය දිහා කතා කරනකොට අපි බදු ගහන රජයක් හැටියට බදු අය කරනවා. නමුත් මේ බදු වලින් මොනවද කරන්නේ කියන එක කවුරුත් කතා කරන්නේ. මේ බදු ගාලා මේ මොනවත් වෙන්නේ නැහැ කියලා කියනවා නම් මේ රටේ මං හිතන්නේ ඒක විහිළුවක්. පෞගිය කාලෙට වඩා වැඩි දෙයක් වෙනවා. අපි ඉතා පැහැදිලිවම කියන්න ඕනේ මේ ගහන මේ ජනතාවගෙන් අය කරන බදු වලින් අපි අධ්‍යාපනයට දැවැන්තම මුදල් ප්‍රමාණය වෙන් කරලා තියෙන නොමිලේ අධ්‍යාපනයක් ලබා දෙන රටක්. එතකොට එදාට වඩා මුදල් ප්‍රමාණයක් අද ලබා දීලා තියෙන අධ්‍යාපනයට. එතකොට එදාට වඩා මුදල් ප්‍රමාණයක් අධ්‍යාපනයට ලබා දීලා අධ්‍යාපනය ඉදිරියට ගෙනියන්න අපේ අහිංසක දූදරුවන්ගේ අධ්‍යාපනය වැඩි කරන්න, අධ්‍යාපනයට ලබා දෙන ඒ පහසුකම් වැඩි කරන්න, ඒ තුළින් ඒ අයට හොඳ අනාගතයක් ඇති කරන්න පුළුවන් ඒ අධ්‍යාපනයට දැවැන්ත මුදල් ප්‍රමාණයක් ලබා දෙන. ඒ ළඟම පාසල හොඳම පාසල වැඩසටහන. ඒ විතරක් නෙමෙයි, අපි සෞඛ්‍ය ශාස්ත්‍රයට මේ අධ්‍යාප මේ මුදල් අය කරගෙන අපි කල්පනා කරලා බලන්න මේ සෞඛ්‍ය ශාස්ත්‍රයට විප්ලවීය වෙනසක් ඇති කරලා තියෙනවා. විප්ලවීය වෙනසක්.
ලබාපත්තුමනි, මං ඔබතුමාගේ අවධානය යොමු කරන ස්ථාවර නියෝග 91A වෙත. මේ ස්ථාවර නියෝග අනුව මේක ඉතා පැහැදිලිව කියලා තියෙනවා විශේෂ අදාළව කතා කරන්න ඉඩම් පැවරීම පිළිබඳව, මේක තරම් සංචාරය අධ්‍යාපනය පිළිබඳව. මම ඔබතුමාගේ අවධානය යොමු කරන මේ සභාව
බොහොම ස්තුතියි ගරු මන්ත්‍රීතුමනි. මේ අපේ නොමග යැව්වා පෞගිය කතිකීන් පිරිසක්. එතකොට මේ කතිකීන් පිරිස නොමග යවනකොට රජයේ නියෝජනය කරන මන්ත්‍රීවරයෙක් හැටියට ඒවට පිළිතුරු අපි ලබා දෙන්න ඕනේ. නැත්තම් ඔය බොරු බයිල තමයි මාධ්‍යෙන් වැඩිපුර දාන්නේ. ඔබ තමුන්නාන්සලට හිතවත් මාධ්‍ය විශේෂයෙන්. ඉතින් අපි එය නිවැරදි කරන්න ඕන. ඒ නිවැරදි කරන්න අපේ යුතුකමක් තියෙනවා, අපේ වගකීමක් තියෙනවා. අපි රටක් හැටියට අපි ඉදිරියට යන්න අපි බදු අය කිරීම බදු අය කරලා ඒවා නිකන් තියන් ඉන්නවා නෙමෙයි. තමුන්නාන්සලා බාර දුන්න මේ කඩා වැටිච්ච ආර්ථිකය අපි ගොඩනගන ගමන් අපි මේ ණය ටිකවත් ගෙවා ගන්න බැරුව මේ ණය ටිකවත් ණය සහ පොලියවත් ගෙවා ගන්න බැරි ආර්ථිකයක් අපිට බාර දුන්න ඔබ දන්නවා දළදේශීය නිෂ්පාදනය 2000 වර්ෂයේදී අපනයනය 33%ක් තියෙනකොට හමුන්නාන්සල අපිට බාර දෙනකොට ඒක කඩා වැටෙනවා 13%කට අන්න එවැනි ආර්ථිකයක් අපිට බාර දුන්නේ එතකොට එවැනි ආර්ථිකයක් බාර දීලා දැන් මේ කතා කරන්නේ මේ මැරලා ඉපදිලා වගේ එහෙනම් අපි මේක දැන් නැවත ගොඩනගා ගන්න ඕනේ ඒ නැවත ගොඩනගා ගන්න ආර්ථිකය අපේ ආදායම් ඇති කරනවා වගේම අපි සුභසාසනය වෙනුවෙන් විශේෂයෙන්ම අධ්‍යාපනය සහ සෞඛ්‍ය වෙනුවෙන් දැවැන්ත වැඩ කොටසක් අපි ඉටු කරලා තියෙනවා විප්ලවීය වැඩ කොටසක් ඉටු කරලා තියෙනවා ඒ විතරක් නෙමෙයි අපි මේ බදු ගැන කතා කරනකොට විශේෂයෙන්ම අපිට පුළුවන් වෙලා තියෙනවා යම් ක්‍රමවේදයක් ඇති කර අපේ යම් යම් ගැටලු තියෙනවා මේ නව බදු පනත යම් යම් ගැටලු තියෙනවා
ඔයගේ කාලය අවසන් කරමු මන්තුමා
යම් යම් ගැටලු තියෙනවා නමුත් අග්‍රාමාත්‍යතුමාගේ උපදෙස් පරිදි අපි ඒ ගැන විශේෂ අවධානයක් යොමු කරලා ඒ වෙනස් කරන්න ඕනේ දේවල් ඉදිරියේදී වෙනස් කරලා ජනතාවට මීටත් වඩා සහනයක් මේ බදුබරෙන් නිදහස් කරන ජනතාවට මීටත් වඩා සහනයක් ලබා දෙන්න කටයුතු කරනවා කියන එකත් ප්‍රකාශ කරමින් මම නිහඬ වෙනවා බොහොමත් ස්තුතියි
ස්තුතියි මේ ළඟට ගරු ඒස් යෝයේස්වරන් මන්ත්‍රීතුමා පුතුමන් විනාඩි 24ක කාලයක් තියෙනවා.
ගෞරව තලමේ සංගම් උරිපිනරවர்களே இன்று காணி சம்பந்தமாக திருத்த சட்டம் மூலம் இங்கு வருகின்றது. உண்மையிலேயே காணி என்பது ஒரு முக்கியமான ஒன்றாகும். எமது நாட்டை பொறுத்தவரையிலே காணி பல வகைகளில் இருக்கின்றது குறிப்பாக அரசாங்கத்தின் கையில் இருக்கின்ற காணிகள் பல வகையாக பிரித்தாளப்படுகின்றது ஒன்று வனபரிபாலனத்திற்கு சொந்தமான காணிகள் என்று சில அதே போன்று வன விலங்கு பாதுகாப்புக்கான காணிகள் தொல்பொருளுக்கான பாணிகள் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபைக்குரியது புனித பூமிகளுக்குரியது கடற்கரையை அண்டிய பகுதி என்று பல வகைகளில் இந்த காணி பல திணைக்களங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆனால் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கிலே நீண்ட காலமாக பாரிய யுத்தங்கள் நடைபெற்றிருக்கின்றது மக்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் மக்களது காணிகளில் அவர்கள் மீள குடியேற வேண்டிய நிலைமை இருக்கின்றது ஆனால் அந்த வகைகளிலே மக்கள் மீள குடியேற செல்லும் போது வனபரிபாலன திணைக்களம் சொல்கிறது இது வனபரிபாலன திணைக்களத்துக்குரிய காணி இங்கு குடியேற முடியாது என்று தடுக்கின்ற நிலைமை அங்கு காணப்படுகின்றது ஆனால் அதே வனபரிபாலன திணைக்களம் தமிழர்கள் அல்லாதவர்கள் குடியேறும் போது மௌனம் சாதிக்கின்ற நிலைமைகளை நாங்கள் அங்கு காண்கின்றோம் ஆகவே இதில் மாற்றம் வேண்டும் காணி அமைச்சு இந்த விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கின்றது குறிப்பாக இன்று வடக்கு கிழக்கிலே பெருந்தொகையான காணிகளை சுவீகரிப்பதில் தமக்கு உட்படுத்துவதில் இராணுவமும் கடற்படையும் ஊர்காவற்படையும் கவனம் செலுத்தி வருகின்றது யுத்தம் மௌனித்திருக்கின்றது ஆகவே இந்த நிலையிலே எதற்காக காணி இந்த பாதுகாப்பு தரப்பினருக்கு ஆனால் அவர்கள் வடக்கு கிழக்கைத்தான் மையமாக வைத்து காணி சுவீகரிப்பதிலே கூடிய கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கம் அவர்களுக்கு காணிகளை வழங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறது அண்மையில் சகோதர பாராளுமன்ற உறுப்பினர் இன்று பேசும்போது தெளிவாக குறிப்பிட்டார் 12,000 ஏக்கருக்கு மேல் வடமாகாணத்திலே இராணுவம் பயிற்சிகளுக்காக தன்வசம் வைத்திருக்கின்றது என்று அதே போன்று கிழக்கு மாகாணத்திலும் உதாரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே வாகரை பிரதேச செயலாளர் பிரிவில் கிருமிச்சை என்ற இடத்திலே 540 ஏக்கர் காணி கடற்படை வைத்துக் கொண்டிருக்கிறது அந்த இடம் மரமுந்திரியை செய்யக்கூடியது ஆனால் அந்த இடத்தை அவர்களுக்கு இப்போது வழங்கப்பட்டு அவர்கள் சுற்றுவேலி அமைத்துக் கொண்டு அங்கிருந்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் தற்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் அந்த கடற்கரையில் அமைந்திருக்கின்ற அந்த கடற்படை இனருக்கு முன்னாடி இருக்கின்ற ஏனைய மரமுந்திரியை செய்யக்கூடிய காணிகளை இராணுவத்தினர் வாகரை பிரதேச செயலாளரிடம் கோருகின்றார்கள் 500 ஏக்கர் தர வேண்டும் என்று வடக்கு கிழக்கு முழுவதும் அவர்கள் முகாமும் அவர்களது வேலை திட்டத்துக்கு ஒதுக்குவதாயிருந்தால் தமிழ் மக்கள் அங்கு அந்த எதிர்காலத்தில் அந்த காணியை பெற முடியாத ஒரு சூழல் தான் உருவாகும்
முன்பிருந்த அரசாங்கம் முகத்துக்கு நேரே வந்து அடிச்சுது, ஆனா இப்ப இருக்கிற அரசாங்கம் பின்னுக்கு வந்து அடிக்குது தமிழ் மக்களுக்கு. இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. காணி விடயத்தில் அரசாங்கம் இவ்வாறு தமிழ் மக்களை பாரபட்சம் காட்டி பார்ப்பதை நாங்கள் ஏற்க முடியாது. இராணுவத்திற்கு அங்கு காணிகள் வழங்க முடியாது. இராணுவம் 500 ஏக்கரை வாகரையில் கேட்டிருப்பதை நிறுத்த வேண்டும். அங்கு காணிகள் மக்களுக்கு தேவையாக இருக்கிறது. அதே நேரத்தில் மரமுந்திரியை செய்ய நடைபெற்ற இடம், அங்கு மரமுந்திரியை சம்பந்தமான வேலைத்திட்டம் நடைபெற வேண்டும், அதற்கு ஊக்குவிப்பு கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் அதே வாகரை பிரதேசத்திலே ஊர்காவற்படையினர் போய் பழச்சியை செய்ய வேண்டும், 25 ஏக்கர் காணிதாரங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். ஊர்காவற்படைக்கு என்ன வேலை? பயிற்சியை செய்வதா வேலை? அவை ஊர்காவற்படை பயிற்சி செய்ய வேண்டுமாக இருந்தால் புலனறுவை மாவட்டத்தில் கொடுங்கள், மட்டக்களப்பு மாவட்டத்தில் தேவையில்லை. அங்கிருக்கின்ற காணிகள் மக்களுக்கு பயந்தளிக்கப்பட்டு மக்களது அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கும் அவர்களது தேவைக்கும் அது பயன்படுத்தப்பட வேண்டும். அதிலே நாங்கள் கவனமாக இருக்கிறோம். நீங்களும் அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றோம். அது தவிர யாருக்குமே தெரியாமல் கிரான் பிரதேச செயலாளர் பிரிவில் குடும்பிமலை, பேரில்லாவளி, வடமுனை, ஊத்திச்சேனை இந்த பகுதிகளை மையமாக வைத்து 68,250 ஹெக்டேயர் காணி சீன கம்பெனிக்கு, சீன அரசாங்கத்தின் ஊடாக சீன கம்பெனிக்கு கரும்பு செய்கைக்கு கொடுக்கப்பட ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் ஏற்க முடியாது. அந்த பகுதி மகாவலி அபிவிருத்திக்குரிய காணி, மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை அந்த காணியை தமிழ் மக்களுக்கு தான் வழங்க வேண்டும். இலங்கையிலே மகாவலி அபிவிருத்தி சபைக்கு ஒதுக்கப்பட்ட காணிகளில் இன வீதாசாரத்தின் அடிப்படையில் தமிழ் மக்களுக்கு இதுவரை போதிய காணி வழங்கப்படவில்லை. தமிழ் மக்களுக்கு உரித்தான காணிகள் அது. ஆனால் அந்த காணிகள் வழங்கப்படாமல் அவ்வாறு இருக்கின்ற காணிகளை சீன அரசாங்கத்திற்கு யாரும் தெரியாமல் அதை அது வைத்திருக்கின்ற கம்பெனிகளுக்கு பல ஹெக்டேயர், 68,250 ஹெக்டேயர் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதற்கான ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த ஆவணத்தின் பிரதிகளை நாங்கள் கையில் வைத்திருக்கின்றோம், எங்களிடம் இருக்கின்றது. ஆகவே இதை நாங்கள் ஏற்க முடியாது. கரும்பு செய்கையினால் நில வளம் கெட்டுப்போகும். இந்த தஞ்சானியா போன்ற நாடுகள் பஞ்சத்திற்கு சென்றது கரும்பு செய்கையால் தான். ஆகவே அங்கிருக்கின்ற மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் எதிர்காலத்திலே பஞ்சத்துக்கு உள்ளாக வேண்டுமா? அவர்களின் வளமான காணிகளை சூறையாட வேண்டுமா? ஆகவே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கரும்பு செய்கைக்கு ஒதுக்கப்பட்ட அந்த மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை கமச்செய்யை மேற்கொள்ள வேண்டிய காணிகள், தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய காணிகள் கரும்பு செய்கைக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதை உடனடியாக நிறுத்த வேண்டும். அந்த ஒப்பந்தம் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த சபையிலே கேட்டுக்கொள்கின்றேன். அது தவிர இன்னும் ஒன்றை நான் கூற விரும்புகின்றேன். 2,500 ஹெக்டேயர் யாருக்கும் தெரியாமல் குடும்பிமலையை அண்டிய கிரான் பிரதேச செயலாளர் பிரிவிலே வனவிலங்கு சரணாலயம் என்ற ரீதியிலே ஒருவருக்கு குத்தகைக்கு கொடுக்க ஏற்பாடாகி கொண்டிருக்கிறது. ஏன் ரகசியமாக செய்கின்றீர்கள்? கிரானை அண்டி இருக்கின்ற, கிரான் பிரதேச செயலாளர் பிரிவில் இருக்கின்ற குடும்பிமலை என்கின்ற பகுதியில் ஒரு சிறிய சரணாலயம் சுற்றுலாவை மையமாக வைத்து வருவதை நாங்கள் வரவேற்கின்றோம். அது பெரிய சரணாலயமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அது அரசாங்கத்தால் மேற்கொள்ள வேண்டும். அதை தவிர சரணாலயம் அமைக்க வேண்டும் என்ற ரீதியிலே 2,500 ஹெக்டேயரை ஒரு தனிநபருக்கு யாருக்கும் தெரியாமல் குத்தகைக்கு கொடுப்பதை நாங்கள் ஏற்க முடியாது. அந்த குத்தகை விடயத்தையும் ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து வனபரிபாலன திணைக்களத்துக்கு ஒதுக்கப்பட்ட காணி கிரான் பிரதேச செயலாளர் பிரிவிலே வாகனேரி என்கின்ற கிராம உத்தியோகத்தர் பிரிவில் பிற்பகுதியிலே பலரால் இப்போது பிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பல தடவைகள் வனபரிபாலன திணைக்களத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றோம். பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்களில் அவர்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களில் கதைக்கின்றோம். ஆனால் அவர்கள் அதில் கவனம் செலுத்துவதாக இல்லை. தமிழ் மக்கள் எங்காவது காணிகளை பிடித்தால் அது வனபரிபாலன திணைக்களத்துக்குரியது என்று வாதாடுகின்றவர்கள் ஏன் தமிழ் மக்கள் சாராதவர்கள் பிடிக்கும் போது மௌனிகளாக இருக்கின்றார்கள்? அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல் என்ன? ஆகையால் காணி வனபரிபாலன திணைக்கள அதிகாரிகள் வனபரிபாலன திணைக்களத்துக்கு ஒதுக்கப்பட்ட காணிகளை சரியான முறையில் கையாள வேண்டும். மக்கள் குடியிருப்புகளை வனபரிபாலனம் என்று சொல்லி அவர்கள் அடக்குவதை விட காணிகளை, வனபரிபாலன காணிகளை சுயகரிக்கின்றவர்களை, அத்துமீறி பிடிப்பவர்களை தடுப்பதிலே அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும். அந்த வனபரிவான திணைக்களமும் அதில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு கிழக்கு மாகாணத்திலே பல இடங்களிலும் திட்டமிட்ட வகையிலே காணி சுயரிப்பு நடைபெறுகிறது. ஆனால் அந்த செயற்திட்டத்தை முன்னின்று நடத்துவது யார் என்று பார்த்தால் கிழக்கு மாகாண காணி ஆணையாளர். யாருக்கும் தெரியாமல் காணி பகிர்ந்தளிப்பதிலே திறமையாக செயற்படுகிறார். இந்த நாட்டிலே ஒரு யுத்தம் நடைபெற்றது. இந்த நாட்டின் தேசிய இனம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, தமிழ் இனம். ஆகவே அந்த இனத்தின் மனங்களை நாங்கள் கொள்ளை கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு பிரதேசத்தை கட்டி எழுப்ப வேண்டும். அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களின் அத்தியாவசிய தேவைகளை கையாள வேண்டும். அவர்கள் மனம் வேதனைப்படாத வகையில் செயற்திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று எந்த அரசாங்கம் நீங்கள் எண்ணுகின்றீர்கள்? அவ்வாறு இல்லை என்றால் இந்த நாட்டை எவ்வாறு நீங்கள் கட்டி எழுப்ப முடியும்? இந்த நாட்டின் தேசிய இனத்தை இன்று வரை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் ஒற்றுமையை விரும்புகின்றீர்கள். நல்லிணக்கம் என்று அமைச்சரை வைத்திருக்கின்றீர்கள், பிரதி அமைச்சரை வைத்திருக்கின்றீர்கள். நல்லிணக்கம் எப்படி வர முடியும்? நல்லிணக்கம் வர முடியுமா இருந்தால் இவ்வாறான இன ரீதியான இனத்வேச ரீதியான நடவடிக்கைகளை அதிகாரிகள் நிறுத்த வேண்டும். மாகாண காணி ஆணையாளர், கிழக்கு மாகாண காணி ஆணையாளர் திட்டமிட்ட வகையிலே காணிகளை இனரீதி பார்த்து பகிர்ந்தளிப்பதிலே கூடுதலாக அக்கறை காட்டுகின்றார். ஆகவே அவரது செயற்பாட்டை வன்மையாக இந்த உயர் சபையிலே கண்டிக்கின்றேன். ஒன்று, அவரை அந்த காணி ஆணையாளர், மாகாண காணி ஆணையாளர் உடனடியாக கிழக்கு மாகாணத்தில் இருந்து இடமாற்றப்பட வேண்டும். ஒற்றுமையை பலப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல காணி ஆணையாளர் அங்கு நியமிக்கப்பட வேண்டும். இதனை இந்த சபையிலே கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு மகாபலி அபிவிருத்தி சபைக்கு சொந்தமான காணிகளிலே வாகரை பிரதேச செயலாளர் பிரிவில் இருக்கின்ற ஓமடியாமடி என்கின்ற பகுதியிலே தமிழ் மக்கள் பலர் குடியேற்றப்பட வேண்டும். ஆனால் இன்று வரை அது நடைபெறாமல் இருக்கின்றது. சிலரை குடியேற்றிவிட்டு மகாபலி அபிவிருத்தி அதிகார சபை அமைதி காத்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்று காணி இல்லாமல் வீடு இல்லாமல் இருக்கின்ற தமிழ் மக்களை அந்த பகுதியில் குடியேற்றி அவர்களது வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற வசதிகளை செய்வதற்கு மகாபலி அபிவிருத்தி அதிகார சபை முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் ஒன்றையும் நான் இங்கு கூற விரும்புகின்றேன். புலனறுவை மாவட்டத்திலே மன்னம்பட்டி, மாக்குப்பை என்கின்ற பகுதி, கெங்கத்துறை என்கின்ற பகுதிகளிலெல்லாம் முன்பு வாழ்ந்த மக்கள் கடந்த யுத்த சூழலாலும் அங்கு இருக்க முடியாத நிலைமையின் காரணமாக அவர்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். மாக்குப்பை என்கின்ற பகுதிக்கு அண்மித்து 86 தமிழ் குடும்பங்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றது. ஆகவே இந்த தமிழ் குடும்பங்கள் மீள குடியேற்றப்பட வேண்டும். ஆனால் அங்கு ஆராய்ந்தால் அந்த பகுதி கெங்கைத்துறையாக இருப்பதனால் அவர்களுக்கு பொருத்தமாக வழங்க முடியாது என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே இந்த பாதிக்கப்பட்டிருக்கின்ற 86 தமிழ் குடும்பங்களையும் மகாவலி அபிவிருத்தி சபையின் கீழ் இருக்கின்ற காணிகளில் அவர்களுக்கு வழங்கி அவர்களுக்கு 2.5 ஏக்கர் அவர்களது விவசாயத்திற்கும் அதே போன்று 1 ஏக்கர் மேட்டு நிலமாகவும் வழங்கி அவர்களை குடியேற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மன்னிக்க வேண்டும், 24 நிமிடம் எனக்கு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கடந்த காலங்களிலே சுனாமியால் பாதிக்கப்பட்டது. குறிப்பாக
2004
ஒரு நிமிடம். ஆகவே இந்த பாதிக்கப்பட்ட சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட காணிகள் வீடுகளோடு வழங்கப்பட்டது. தொண்டர் நிறுவனம் சில மத அமைப்புகளோடு இன்றும் அவர்களது பேரில் தான் இருக்கிறது. ஆகவே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு, சுனாமியால் பாதிக்கப்பட்டு வழங்கப்பட்ட மக்களுக்கு அந்த காணிகளை மீண்டும் அவர்களது கைகளுக்கு உரிமையாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு ஒரு நிமிடம் ஒரு விடயத்தை நான் இங்கு கூறுகின்றேன். எல்லா அரசு சம்பந்தமாக இந்த சபையிலே எனது மட்டக்களப்பு மாவட்டத்திலே காணி உத்தியோகத்தராக இருக்கின்ற பிமர்ராஜ் அவர்களின் பிரச்சனையை நான் முன்வைத்தேன். காணி அமைச்சர் இங்கு வரவில்லை, ஆனால் அவர் இப்போது மீண்டும் மட்டக்களப்பில் கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார். அவரது விடயத்தையும் காணி அமைச்சர் ஆராய வேண்டும் என்று சபையில் கேட்டு நிறைவு செய்ய நன்றி.
ஸ்துதி கர்மந்துமா.